வணக்கம், நான் கவிதா. என்னுடைய எபிசோட் 1 பாட்காஸ்ட் கேட்டு வேல்யூபிள் ஃபீட்பேக் கொடுத்த எல்லாருக்கும் நன்றி. வரப்போகிற எபிசோட்ஸில் இதெல்லாம் நான் கண்டிப்பாக இம்ப்ரூவ் பண்ணுறேன். சரி, போன எபிசோடோட முடிவில் வந்தியத்தேவன் அன்னைக்கு இரவு பொழுது கழிக்க கடம்பூர் மாளிகையை நோக்கி போனார் அப்படின்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு இந்த எபிசோடில் பார்க்கலாம். Chapter 2, ஆழ்வார்க்கடியான் நம்பி. கடம்பூருக்கு குதிரையில் போயிட்டு இருந்த வந்தியத்தேவன் மனசில் ஒரே சந்தோஷம். ஏன்னா யாருக்குமே கிடைக்காத அதிசய அனுபவம்லாம் சீக்கிரமே நமக்கு கிடைக்க போகுது அப்படின்னு அவர் மனசு சொல்லிகிட்டே இருக்கு. சோழ நாட்டை நெருங்கும் போதே இவ்வளோ சந்தோஷம்னா அந்த ஊர் எப்படி இருக்கும்? அங்கே இருக்க நீர்வளம், நிலவளம், மக்கள், ஆலயங்கள் இதெல்லாம் எப்படி இருக்கும்? பாடல்கள்லையும் கவிதைகள்லையும் போற்றப்பட்ட பொன்னி நதியோட காட்சி எப்படி இருக்கும்? பொன்னி நதி, நாம் காவிரி அப்படின்னு அழைக்கிற நதியை தான் அந்த காலத்தில் பொன்னி நதி அப்படின்னு அழைச்சாங்க. சோழ பரம்பரையை சேர்ந்தவங்க, சிவபக்தி கொண்டவங்களாக இருந்தனால காவிரியோடைய இரு கரையிலையும் அற்புதமான வேலைப்பாடுகளை கொண்ட நிறைய சிவாலயங்களை கட்டியிருந்தாங்க. ஆஹா, பழையறை நகரம், அது சோழர்களுடைய தலைநகரமாக இருந்திருக்கு. அந்த காலத்தோட மாடர்ன் சிட்டி அப்படின்னு சொல்லலாம். அந்த நகரத்தில் இருக்க மாட மாளிகை, வீடு, கோபுரம், அப்புறம் அங்கே இருக்க வீதிகள் இதெல்லாம் எவ்வளோ அழகாக இருக்கும். அங்கே இருக்க ஆலயங்களில் தேவார பாடல்களும் திருவாய்மொழி பாசுரங்களும் பாடுவாங்களாம். அதை கேட்குறவங்கெல்லாம் பரவசம் அடைவாங்கன்னு நம்ம வந்தியத்தேவன் கேள்விப்பட்டிருக்காரு. இந்த அனுபவம்லாம் நமக்கு சீக்கிரமே கிடைக்க போகுதுன்னு அவருக்கு ரொம்ப சந்தோஷம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம வந்தியத்தேவன் கனவுல கூட நினச்சி பார்க்க முடியாத ஒரு விஷயம் அவருக்கு நடக்க போகுது. வீரத்தில் வேலனையும் அழகில் மன்மதனுக்கும் நிகரான பரந்தக சுந்தர சோழ மகாராஜாவை நேருக்கு நேராக சந்திக்க போகிறாரு நம்ம வந்தியத்தேவன். அழகில் மன்மதனுக்கு ஈக்குவலாக இருப்பாரா? அவ்வளோ அழகாக இருந்ததுனால தான் என்னவோ அவரை சுந்தர சோழர் அப்படின்னு அழைச்சாங்க. அது மட்டும் இல்லை, அவருடைய செல்ல மகளான நிகரில்லாத குந்தவை பிராட்டியையும் பார்க்க போகிறாரு நம்ம வந்தியத்தேவன். ஆனால் வழியில் ஏதாவது பிரச்சனை வந்தா என்ன? வந்தால் என்ன? எதிர்த்து நிற்க உரையில் வால் இருக்குது, மார்பில் கவசம் இருக்குது, நெஞ்சில் வீரம் இருக்குது. ஆனால் நம்ம இளவரசர் ஆதித்தர் ஒரு பெரிய முட்டுக்கட்டை போட்டிருக்காரே. கொடுத்த காரியத்தை முடிக்கிற வரைக்கும் யார்கிட்டையும் சண்டை போடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கார். இந்த கட்டளையை நிறைவேற்றுறது தான் நம்ம வந்தியத்தேவனுக்கு கஷ்டமாக இருந்துச்சு. இவ்வளோ தூரம் வந்துட்டோம், இன்னும் 2 நாள் பயணம்தான் பாக்கி இருக்குது. அது வரைக்கும் பொறுமையாக இருந்தே ஆகணும். சூரியன் மறையறதுக்குள்ள கடம்பூர் மாளிகை போய் சேர்ந்துடணும்னு கிளம்பின நம்ம வந்தியத்தேவன் சீக்கிரமாகவே வீரநாராயணபுரம் விண்ணகர கோயிலுக்கு வந்து சேர்ந்துட்டார். அன்னைக்கு ஆடி மாதம் திருவிழான்றனால கோவிலை சுற்றி நல்ல ஜனக்கூட்டம். அந்த இடம் எப்படி இருந்ததுன்னா, ஒரு பக்கம் பலாசுலைகள், வாழைப்பழங்கள், கரும்புலாம் விற்றுக்கிட்டு இருக்காங்க. நிறைய தின்பண்டங்கள் வச்சுருக்காங்க. பெண்கள்லாம் தலையில் வச்சுக்கிற பூ, பூஜைக்கு தேவையான பூவெல்லாம் வித்துக்கிட்டு இருக்காங்க. தேங்காய், இளநீர், அகல் விளக்கு, அப்புறம் சந்தனம், வெல்லம், அவல் பொறி இதெல்லாம் கூட வித்துட்ருக்காங்க. அங்கங்கே வேடிக்கை வினோதங்கள்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. ஜோசியம் சொல்கிறவங்க, ரேக சாஸ்திரம் சொல்கிறவங்க, குறி சொல்கிறவங்க, அப்புறம் விஷக்கடிக்கு மந்திரிக்கிறவங்க இவங்கெல்லாம் கூட அங்கே இருக்காங்க. நாம் திருவிழாப்போ கோவில் வெளியே பார்ப்போம்ல, திருவிழா சந்தை, அந்த மாதிரி ஒரு காட்சி. இதையெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டே நம்ம வந்தியத்தேவன் வந்துட்டுருக்காரு. அப்போது அங்கே ஒரு இடத்துல கூட்டமாக ஆளுங்க நின்றுட்டு சத்தமான குரலில் பேசிக்கிட்டு இருக்காங்க, கத்திக்கிட்டுலாம் இருக்காங்க. அங்கே என்ன தான் அப்படி நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் நம்ம வந்தியத்தேவனுக்கு ஆசை வந்துருச்சு. குதிரையை ஒரு ஓரமாக நிறுத்திட்டு கூட்டத்துக்குள்ளே போய் பார்க்குறாரு. அங்கே ஒரு விவாதம் நடந்துக்கிட்டு இருக்கு, அதாவது ஒரு ஆர்கியூமெண்ட் போயிட்டுருக்கு. அங்கே ஆர்கியூ பண்ணிட்டுருக்கிறது என்னவோ 3 பேர் தான். ஆனால் அவங்கள சுற்றி நிற்கிறவங்க அவங்கவுங்க பக்கத்தை எடுத்துக்கிட்டு கோஷம் எழுப்பிக்கிட்டு சத்தம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆர்கியூ பண்ணிட்டு இருந்த 3 பேரில் ஒருத்தர் கட்டையா குள்ளமா உடம்பெல்லாம் சந்தனம் பூசிக்கிட்டு முன்குடுமி வச்சுக்கிட்டு கையில் தடி வச்சிருக்க ஒரு வைஷ்ணவ பக்தர். இன்னொருத்தர் மெலிந்த தேகம், உடம்பெல்லாம் திருநீர் பட்டை பூசிட்டு இருக்க ஒரு சிவபக்தர். மூணாவதாக இருந்தவர் காவி உடை அணிஞ்சிருக்காரு, மொட்டை அடிச்சிருக்காரு. அவர் வைஷ்ணவரும் இல்லை, சைவரும் இல்லை, அவர் பார்க்க ஒரு சன்னியாசி போல இருக்காரு. அப்போ அந்த சிவபக்தர் சொல்றாரு, ஓ ஆழ்வார்க்கடியான் நம்பியே, இதுக்கு பதில் சொல்லு பார்க்கலாம். சிவபெருமானுடைய முடியை பார்க்க பிரம்மாவும் அடியை பார்க்கறதுக்கு திருமாலும் முயற்சி செஞ்சு அது முடியாமல் கடைசியில் சிவபெருமானுடைய பாதங்களில் சரணடைஞ்சாங்களே, இதுக்கப்புறமாவும் சிவபெருமானை காட்டிலும் உங்கள் திருமால் தான் பெரிய தெய்வம் எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறார். இதை கேட்டதும் ஆழ்வார்க்கடியான் நம்பி, சரிதங்கானோ, வீர சைவ பட்டரே, நிறுத்தும் பேச்சை. இலங்கை அரசனான ராவணனுக்கு உம்முடைய சிவன் வரம் கொடுத்தாரே, அந்த வரமெல்லாம் திருமாலின் அவதாரமான ராமருக்கு முன்னாடி தவிடுபடியா போயிடலையா? அப்படி இருக்க எங்க திருமாலை காட்டிலும் உங்கள் சிவன் எப்படி பெரிய தெய்வமாவார் அப்படின்னு கேட்குறார். இந்த சமயத்துல காவி வஸ்திரம் போட்டிருந்த சன்னியாசி, நீங்கள் ரெண்டு பேரும் ஏன் இப்படி சண்டை போட்டுக்கிறீங்க? சிவன் பெரிய தெய்வமா விஷ்ணு பெரிய தெய்வமான்னு நீங்கள் சண்டை போடுறதுல அர்த்தமே கிடையாது. இந்த கேள்விக்கு பதில் வேதாந்தம் சொல்லுது. நீங்கள் கீழான பக்தி மார்க்கத்தில் இருக்க வரைக்கும் தான் சிவன் விஷ்ணுன்னு சண்டை போடுவீங்க. பக்திக்கு மேலே ஞானம் அப்படின்னு ஒன்று இருக்குது, ஞானத்துக்கு மேலே நியாசம் அப்படின்னு ஒரு நிலை இருக்குது. அந்த நிலையை அடைஞ்சிட்டா சிவனும் இல்லை விஷ்ணுவும் இல்லை, சர்வம் பிரம்மமயம் அப்படிங்கிறாரு. இப்போ ஆழ்வார்க்கடியான் குறுக்க வந்து, சரிதங்கானோ நிறுத்தும், உம்முடைய சங்கராச்சாரியார் அவ்வளவு உபன்யாசங்களுக்கும் பகவத்கீதைக்கும் பிரம்மசூத்திரத்துக்கும் பாஷ்யம் எழுதிவிட்டு கடைசியில் என்ன சொன்னார் தெரியுமா? பஜகோவிந்தம் பஜகோவிந்தம் அப்படின்னு மூணு முறை சொன்னார். உன்னை போல ஆளுகளை பார்த்து தான் மூடமதேன்னு சொல்கிறாரு சங்கராச்சாரியார் அப்படின்னு நம்ம ஆழ்வார்க்கடியார் சொன்ன உடனே அவர் பக்கம் இருக்கவங்கெல்லாம் சிரித்து கரகோஷம் எழுப்புறாங்க, அதாவது கை தட்டிட்டு இருக்காங்க. உடனே சன்னியாசிக்கு ஒரே கோபம் வந்துருச்சு. அட முன்குடுமி நம்பி, என்னையா மூடமதின்னு சொல்ற? உன் கையில வெறுந்தடி வச்சிருக்க, நீ ஒரு வெறுந்தடிய, உன்னை போன்ற வெறுந்தடி என் கிட்ட பேச வந்த பாரு, என்ன சொல்லணும் அப்படிங்கிறார்.
ஓய் சாமிகளே, என் கையில இருக்கிறது வெறுந்தடி மட்டும் இல்ல, வேண்டிய சமயத்துல உன்னுடைய மொட்டை மண்டைய உடைக்கும் சக்தி இது குண்டுங்கானோ
அப்படின்னு ஆழ்வார்க்கடியான் சொல்லிக்கிட்டே அவருடைய தடியை ஓங்கினார். அதை பார்த்து அவர் பக்கம் இருக்கவங்கெல்லாம் ஒரே ஆர்ப்பரிக்கிறாங்க. அதுக்கு அந்த சன்னியாசி, போதும்பா நிறுத்து, உன் தடி உன்கிட்டயே இருக்கட்டும், அப்படியே நீ என்னை அடித்தாலும் நான் உன் மேலே கோச்சிக்க மாட்டேன், உன்கிட்ட சண்டைக்கும் வரமாட்டேன். அடிப்பதும் பிரம்மம், அடிபடுவதும் பிரம்மம், என்னை நீ அடித்தா உன்னை நீயே அடிச்சுக்கிறதுக்கு சமம் அப்படிங்கிறாரு. உடனே நம்ம ஆழ்வார்க்கடியான் நம்பி, இதோ எல்லோரும் பாருங்க, பிரம்மத்தை பரபிரம்மம் திரு சாத்து சாத்து போகிறது, என்ன நானே தடியால் அடிச்சுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு தடியை தூக்கிக்கிட்டு சன்னியாசி அடிக்க போயிட்டாரு. இதையெல்லாம் பார்த்துட்டு இருந்த நம்ம வந்தியத்தேவனுக்கு அந்த தடியை பிடுங்கி ஆழ்வார்க்கடியான நாலு சாத்து சாத்தணும் போல தான் தோணுச்சு. ஆனால் திடீர்னு பார்த்தா அந்த சன்னியாசியை அங்கே ஆளையே காணோம், கூட்டத்தில் அவர் எங்கேயும் மாயமாக போயிட்டாரு. உடனே ஆழ்வார்க்கடியான் நம்பி பக்கத்தில் இருந்தவங்கெல்லாம் கை தட்டி சத்தம் போட்டு கோஷம் எழுப்புறாங்க. ஆழ்வார்க்கடியார் சிவபக்தர் பக்கம் திரும்பி,
ஓய் பட்டரே, நீர் என்ன சொல்றீர்? இதுக்கு மேலேயே என் கூட போட்டி போட போறீரா, இல்லை அந்த சுவாமியை போல ஓட போறீரா
அப்படின்னு கேட்குறார். நானா? நான்லாம் ஒரு நாளும் ஓடி போக மாட்டேன். என்ன என்ன, உன்னுடைய கண்ணனை நின்னுத்தீரோ? கோபியர் வீட்டில் வெண்ணையை திருடி மத்தால் அடி வாங்கினவர் தானே உன்னோட கண்ணை அப்படின்னு சொல்ல, அதுக்கு ஆழ்வார்க்கடியான் குறுக்க வந்து,
ஏங்கானோ, உம்முடைய பரமசிவன் பிட்டுக்கு மண் சுமந்து முதுகில் அடிப்பட்டதை மறந்துட்டீரோ
அப்படின்னு கேட்டுக்கிட்டே கைத்தடியை தூக்கி சைவரை அடிக்க போயிட்டார். இவங்க ரெண்டு பேரும் இப்படி மாற்றி மாற்றி சண்டை போட்டு விவாதம் பண்ணிகிட்டு இருந்தது ஒரு நிலைமைக்கு மேலே கைகலப்பாக மாறிடும் போல இருக்குது. நம்ம வந்தியத்தேவனால் தான் சும்மா இருக்க முடியாதே, இந்த சண்டையை எப்படியாவது இந்த தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு நினச்சிட்டு முன்னாடி வந்து, எதுக்கியா இப்படி சண்டை போடுறீங்க? வேறு வேலை இல்லையா உங்களுக்கு? உங்களுக்கு சண்டை தான் போடணும்னா ஈழ நாட்டுக்கு போக வேண்டியது தானே, அங்கே தான் பெரிய போர் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்ல, நம்பி உடனே வந்தியத்தேவன் பக்கம் திரும்பி,
இவன் யாருடா நியாயம் சொல்ல வந்தவன்
அப்படின்னு கேட்குறார். கூட்டத்தில் இருந்த சிலருக்கு வந்தியத்தேவனோட வீரமும் அழகும் பிடிச்சிருந்துச்சு. நீ சொல்லு தம்பி, நீ சொல்லு, இந்த சண்டைக்காரங்களுக்கு நியாயத்தை நீயே சொல்லு, உன் பக்கம் நாங்கள் இருக்கோம் அப்படின்னு தூண்டிவிட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச நியாயத்தை நான் சொல்கிறேன், சிவபெருமான நாராயணமூர்த்தியும் அவங்களுக்குள்ள சண்டை போட்டுக்கிற மாதிரி தெரியல, அவங்க சுமூகமாக தான் இருக்காங்க. அப்படி இருக்க இந்த நம்பியும் பட்டரும் எதுக்காக சண்டை போட்டுக்கணும் அப்படின்னு வந்தியத்தேவன் கேட்டதும் அந்த கூட்டத்தில் நிறைய பேர் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ அந்த சிவபக்தர், இந்த பிள்ளை அறிவாளி பிள்ளையா தெரியுது, ஆனால் இவர் பேசுறதெல்லாம் இந்த விவாதத்தை தீக்காது, சிவபெருமான் திருமாலை விட பெரிய தெய்வமா இல்லையா, இந்த கேள்விக்கு பதில் சொல்லட்டும் அப்படிங்கிறார். சிவனும் பெரிய தெய்வம்தான், திருமாலும் பெரிய தெய்வம்தான், இருவருமே சமமான தெய்வங்கள், யாரை வேணா வணங்குங்க, எதுக்கு சண்டை அப்படின்னு வந்தியத்தேவன் கேட்குறாரு.
அது எப்படி சொல்லலாம், சிவனும் விஷ்ணுவும் சமமான தெய்வங்கள்னு சொல்றதுக்கு என்ன ஆதாரம்
அப்படின்னு ஆழ்வார்க்கடியான்னு அதட்டி கேட்குறாரு. ஆதாரமா? இதோ சொல்கிறேன், நேற்று சாயங்காலம் வைகுண்டத்துக்கு போயிருந்தேன், அங்கே பரமசிவனும் வந்திருந்தார், இருவருமே சமமான ஆசனத்தில் தான் உட்காந்துருந்தாங்க. அவங்க உயிரும் ஒன்றா தான் இருந்துச்சு. இருந்தாலும் என்னோட சந்தேகத்தை தீர்த்துக்க என் கையால் முளம் போட்டு ரெண்டு பேர் உயர்த்தியும் அளந்தேன் அப்படின்னு வந்தியத்தேவன் கேலியா சொல்ல, வந்தது பாருங்க நம்ம ஆழ்வார்க்கடியானுக்கு கோவம்,
அடே கேலியா செய்கிற
அப்படின்னு கத்தினார்.
கூட்டத்தில் இருந்தவங்கெல்லாம் நீ சொல்லு தம்பி நீ சொல்லு அப்படின்னு தூண்டிவிட்டாங்க.
அளந்து பார்த்தபோது ரெண்டு பேருமே ஒரே உயரமாக தான் இருந்தாங்க. அதுக்கும் மேலே சிவன் இதயமும் திருமாலுடையும் நேரடியாகவே கேட்டுட்டேன். அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? அரியும் சிவனும் ஒன்று, அறியாதவங்க வாயில் மண் அப்படின்னு சொன்னாங்க. அப்படின்னு சொல்லி எங்களை பற்றி சண்டை போடுறவங்க வாயில் போடுறதுக்கு இந்த அப்படி மண் அப்படின்னு கொடுத்தாங்க அப்படின்னு வந்தியத்தேவன் சொல்லி மூடியிருந்த அவரோட கையை திறந்து காட்டினா அதில் ஒரு பிடி மண் இருந்துச்சு. அதை தூக்கி வீசினார். கூட்டத்தில் இருந்த நிறைய பேர் உற்சாகமாகி அவங்க அவங்க பங்குக்கு ஒரு பிடி மண் அள்ளி நம்பி தலையிலும் பட்டர் தலையிலும் வீச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆழ்வார்க்கடியான் நம்பிக்கு கோவம் வந்துருச்சு. அவர் அவரோட கைத்தடியை எடுத்து சுற்றி சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. ஒரு பெரிய கலவரமே அடித்தடியும் அங்கே நடக்க போகிற மாதிரி ஆயிடுச்சு. நல்ல வேலையாக அந்த சமயத்தில் ஒரு சலசலப்பு ஏற்படுது. சூராதிசூரர் வீர பிரதாபர் மகாராபாண்டியன் படையை வீறு கொண்டு தாக்கி வேரோட அறுத்த வெற்றுவேலுடையார், 24 போர்களில் சண்டையிட்டு 64 விழுப்புண்களை பெற்ற திருமேனியார், சோழ நாட்டு தனாதிகாரி, தானிய பண்டார நாயகர், இறை விதிக்கும் தேவர், பெரிய பழுவேட்டரையார் விஜயம் செய்கிறார், பராக் பராக் அப்படின்னு கம்பீரமா ஒரு குரல் கேக்குது. இப்படி சொன்னவங்க முன்னாடி வர, அவங்களுக்கு பின்னாடி முரசடிக்கிறவங்க வர, அவங்களுக்கு பின்னாடி பனைமர கொடி போட்டுட்டு சில பேர் வந்தாங்க. அவங்களுக்கு பின்னாடி கையில் வேல் பிடிச்சிக்கிட்டு சில வீரர்கள் கம்பீரமாக நடந்து வந்தாங்க. இவங்களுக்கெல்லாம் பின்னாடி அலங்காரம் பண்ண ஒரு யானையில் ஆஜானு பாகுவா கரிய மேனியோட ஒருத்தர் உட்காந்துருந்தார். அவர் தான் பெரிய பழுவேட்டரையர். அவர் பார்க்கறதுக்கு பயங்கர கம்பீரமாக வீராதி வீரர் மாதிரி இருந்தார். அந்த கூட்டத்தில் இருந்தவங்கெல்லாம் அவர் வந்த உடனே சாலைக்கு ரெண்டு பக்கமாகவும் ஒதுங்கி நின்றுட்டாங்க. யானைக்கு மேலே உட்காந்துருந்தவர் தான் பெரிய பழுவேட்டரையார் அப்படின்னு வந்தியத்தேவன் புரிஞ்சுக்கிட்டார். யானைக்கு பின்னாடி பட்டு துணியால் மூடப்பட்ட ஒரு சீவிகை வந்தது, அதாவது ஒரு பல்லாக்கு. அந்த சீவிகைக்குள்ளே இருக்கிறது யாருன்னு நம்ம வந்தியத்தேவன் யோசிக்கிறதுக்குள்ள செக்க செவந்த ஒரு கை வளையல்கள் போட்டுக்கிட்டு அந்த பல்லாக்கை மூடியிருந்த பட்டு துணியை விளக்குது. மேகக்கூட்டத்தால் மூடப்பட்ட ஒரு முழு நிலவு அந்த மேகக்கூட்டம் விலகினதும் பளிச்சுன்னு ஒளிவிடும்ல, அப்படி ஒரு காட்சி. அவ்வளோ அழகான ஒரு பொண்ணு இருந்தாங்க அதுக்குள்ள. அவங்க முகம் முழு நிலவை போல இருந்தது. ஏதோ ஒரு காரணத்தினால நம்ம வந்தியத்தேவனுக்கு அந்த அழகான பெண்ணை பார்த்து மனசுல மகிழ்ச்சி ஏற்படலை. அதுக்கு பதிலாக இனம் புரியாத ஒரு பயமும் அருவறுப்பும் ஏற்படுது. அதே நேரத்தில் அந்த பெண்ணோட கண்கள் நம்ம வந்தியத்தேவனுக்கு பக்கத்தில் தான் எங்கேயோ பார்த்துக்கிட்டு இருக்கு. திடீர்னு அதிர்ச்சி அடைஞ்ச மாதிரி அந்த சீவிக்கையோட திரையை அவங்க மூடிட்டாங்க. வந்தியத்தேவனுக்கு ஆச்சரியம். நம்ம பக்கத்தில் தான் யாரையோ இல்லை எதையோ பார்த்து அவங்க அவங்க சீவிக்கை திரையை மூடியிருக்காங்க. அப்படி என்ன இருக்குது அப்படின்னு சுற்றி முத்தம் பார்க்குறாரு. அப்போது அவருக்கு பின்னாடி கொஞ்சம் தள்ளி ஒரு புளிய மரத்தில் ஆழ்வார்க்கடியை நம்பி சாஞ்சி நின்றுக்கிட்டு இருக்காரு. ஏனோ தெரியல அந்த வீர வைஷ்ணவ நம்பியோட முகம் விகாரமாக கோரமாக மாறி இருந்துச்சு. நம்ம வந்தியத்தேவனுக்கும் மனசில் காரணம் சொல்ல முடியாமல் ஒரு திகைப்பும் அருவறுப்பும் ஏற்படுது. இதோட சாப்டர் 2 முடியுது. அந்த பல்லாக்கில் இருந்த பெண் யாரு? எதை பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சு அவங்க பல்லாக்கு திரையை மூடிட்டாங்க? ஆழ்வார்க்கடியான் நம்பிக்கை இதில் என்ன சம்பந்தம்? நிறைய நிறைய சுவாரஸ்யங்கள் காத்துக்கிட்டு இருக்கு வரப்போகிற எபிசோட்ஸில். நன்றி.